ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு அரசியலும் ஆன்மீகமும். வழங்குபவர் திரு சிவ டிஎன்ஆர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நான் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் அரசியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலே சொல்லி முடித்து விடுகின்றேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் செய்தித்தாள்களை படிப்பதில்லை என்று உரம் கொண்டிருக்கின்றேன். இவை நம்முடைய உள்ளத்தை குப்பை வேடுகளாக ஆக்கி போடுகின்றன என்ற கருத்துடையவர். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இத்தியாதி இவைதான் தினசரிகளிலே இடம்பெறுகின்றன. செய்தித்தாள்கள் நல்ல செய்திகளை தரவில்லை என்று நான் சொல்லவில்லை. தேவையற்ற செய்திகளை அளவுக்கு மீறி அவர்கள் தருகின்ற காரணத்தினால் அடியேன் அவற்றிலே தோய்ந்து கொள்ளவில்லை என்பதை மாத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரோ வழி நூல்கள் விமர்சிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவற்றை பார்ப்பதும் உண்டு. அண்மையிலே 13/3/1984 அன்று ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற ஆங்கில சஞ்சிகையை பத்திரிகையை படிக்க நேர்ந்தது. நிருபர் திரு கே சுப்பிரமணியம் அவர்கள் தஞ்சாவூர் டெம்பிள்ஸ் ஸ்டார் ஃபண்ட்ஸ் என்ற மகுடமிட்டு ஒரு கட்டுரை வரைந்திருக்கின்றார். தலைப்பு என்ன என்பதை சொல்லுகின்றேன். பணமின்றி பட்டினி கிடக்கும் தஞ்சை கோயில்கள். இதுதான் தலைப்பு. பணமின்றி பட்டினி கிடக்கும் தஞ்சை கோயில்கள். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன் ராஜராஜன், எல்லோருக்கும் தெரியும். ஒரு கோயில் கட்டியவன் மூலம் அவன் கிட்டத்தட்ட 1000 பேர்களுக்கு வேலை தந்திருக்கின்றான். தலிப்பெண்களாக 400 பெண்களை நியமித்திருக்கின்றான். சிவதீட்சை பெற்ற ஓதுவா மூர்த்திகளை 48 பேர்களை தெரிவு செய்து வேலையிலே அமர்த்திருக்கின்றான். பல பல பணிகளை புரிவதற்காக நூற்றுக்கணக்கான மக்களை எல்லாம் கோயில் பணியிலே ஈடுபடுத்தி இருக்கின்றான். ஆக குறைந்தபட்சம் 1000 மக்களாவது இந்த கோயில் பணிக்காக அவனால் நியமிக்கப்பட்டிருந்தனர். பிறகு இந்த கோயில் சரியாக நடைபெற வேண்டுமே என்ற காரணத்தினாலே அவன் என்ன செய்தான் என்றால், 116,000 கலம் நெல் வருஷ வரும்படியாக வரக்கூடிய நிலங்களை கோயிலுக்கு கொடுத்தான். 116,000 கலம் நெல் வருஷப்படும்படியாக கோயிலுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த நிலங்களை உறுதி சாகுபடி செய்வதிலே குறைந்தபட்சம் 1000 முதல் 1500 நபர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். முன்பே சொன்னேன், 1000 மக்களுக்கு கோயிலுக்கு உள்ளேயே வேலை தந்தான் என்று. கோயிலுக்கு வெளியே உள்ள நிலங்களிலே 1000 முதல் 1500 ஜனங்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆக கிட்டத்தட்ட 2500 மக்களுக்கு ஜனங்களுக்கு அவன் வேலை தந்திருக்கின்றான். 2500 மக்களுக்கு அவன் வேலை தந்தார் என்று சொன்னால் 2500 குடும்பங்கள் பிழைத்திருக்கின்றன என்று பொருள். இந்த மாதிரி இந்த நேரத்தில் 2க்கு மேல் வேண்டாம், 1க்கு மேல் வேண்டாம் என்று இருந்த காலம் இல்லை. அந்த காலம் தந்தைதாய் பேன் என்ற சொல்லை நச்சு உச்சிமேல் கொண்ட காலம். ஆகவே பெற்றோர்களும் மக்களும் பிள்ளைகளும் சௌக்கியமாக வாழ்ந்த காலம். குடும்பத்திற்கு 10 பேர்களாவது இருப்பார்கள். 2500 ஐ 16 பெருக்கினால் 20,000 இந்த கணக்கு நமக்கு கிடைக்கின்றது. ஆக ஒரு கோயிலை மையமாக வைத்து 25,000 நபர்களுக்கு அந்த மாமன்னன் சௌக்கியமாக வாழ்வதற்கான வசதிகளை செய்து தந்திருக்கின்றான். இப்படி ஒரு காரியத்தை நம்முடைய அரசாங்கத்தால் செய்ய முடியுமா என்று எண்ணி பாருங்கள். 25,000 மக்களும் சிவகங்கிரத்திலே ஈடுபட்டபடியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றான். அவன்தான் இந்த மாமன்னன். தஞ்சை ஜில்லாவிலே சிறிதும் பெருமாக 4,500 கோயில்கள் இருக்கின்றன. தஞ்சை ஜில்லாவிலே மட்டும் சின்னதும் பெருமாக 4,500 கோயில்கள் இருக்கின்றன. இவற்றிலே கிட்டத்தட்ட 4,150 கோயில்கள் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்று சொல்கின்றோமே, அந்த டிபார்ட்மெண்டினுடைய பார்வையிலே இருந்து வருகின்றன. இன்றைய தினம் 12 கோடி ரூபாய் கோவிலுக்கு குத்தகை செலுத்தப்படாமல் இருந்து வருகின்றது. நன்றாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களுடைய கதியை எண்ணி பார்க்க வேண்டும். 12 கோடி ரூபாய் வரும்படி வரவில்லை கோவில்களுக்கு. என்றுமில்லாத நெஞ்சை உருக்குகின்ற செய்தி. இதுவரையிலும் ராஜராஜனுடைய நிபந்தங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்த காலத்திலும் பிற்காலத்திலும் நடக்காத செய்தி. அவன் கட்டின கோயிலே சிவராத்திரி என்று எம்மிரை ரிஷப வாகனத்திலே எழுந்தருளவில்லை. இந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறைவன் வருவான் வருவான் என்று காத்திருந்து ஏமாந்து போனார்கள். இதுதான் ஆட்சி நடக்கின்ற கோலம். ஆன்மீகமும் அரசாட்சியும் என்பது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. ராஜராஜன் கோயில் கட்டினால் ஆயகலைகள் 64 வளர்த்தான். 10,000 கல்லூரிகளும் 100 சர்வகலாசாலைகளும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கோயில் மூலம் அவர் சாதித்திருக்கின்றான். முத்தமிழை வளர்த்திருக்கின்றான், ஆகமங்களை வளர்த்திருக்கின்றான், ஸ்கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அதை வளர்த்திருக்கின்றான், பெயிண்டிங் என்று சொல்லக்கூடிய அதையும் வளர்த்திருக்கின்றான், நாடகத்தை வளர்த்திருக்கின்றான், எல்லாவற்றையும் வளர்த்திருக்கின்றான். அந்த காரியங்களை இன்றைய தினம் மியூசிக் அகாடமி, சங்கீத நாடக அகாடமி என்றெல்லாம் செய்ய முடியாமல் தத்தளிப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் ஏதோ கோவில் தான் கட்டினார் என்று மக்கள் அறிவார்களே அல்லாமல், அந்த கோவில் மூலமாக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எவ்வளவு சாலமிக பெரிய என்பதை அறிய மாட்டார்கள். அன்பர்களே, பாண்டியன் தலையாரங்காலத்து செறிவந்த நெடுஞ்செழியன் என்பான் ஒரு சிறந்த அரசன், பெரிய கவிஞனும் கூட. அவன் பாடிய பாடல் புறநானிலே இடம்பெற்றிருக்கின்றது. பாடல் 72 புறநானூறு, தமிழ் அறிஞர்கள் குறித்துக் கொள்ளலாம். அவன் சொன்னான், செழிக்கும் பகைவர்களை புறங்காணுவேன், அவர்தம் முரசத்தை கைப்பற்றுவேன், அப்படி செய்யாவிடில் இன்ன இன்ன எனக்கு ஏற்படட்டும் என்று ஒரு பட்டியல் கொடுப்பான். பின்னர் சொல்லுவான், நான் போரிடத்து போகின்ற போது தோற்பேன் ஆகிய சென்று ஒதுங்க நிழல் காணாதே என் சுற்றத்தார் பதித்து என்னை கொடியவன் என்று பழிதூற்றட்டும், மக்கள் விடும் கண்ணீரால் என் செங்கோல் கொடுங்கோலாக மாறட்டும் என்று பேசினவன் என்ன சொன்னால் என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த நாட்டிலே அறிவுடைய புலவர் பலர் உளர், அவர்களிலே தலை சிறந்து விளங்கக்கூடியவர் மருதனார். இவருடைய புகழ் என்றும் நின்று நிலவக்கூடிய புகழ். இந்த புலவரும் இவரை சார்ந்த புலவர்களும் என் ஆட்சி எல்லையை விட்டு வெளியேறட்டும், என் சுற்றத்தார் துயர் உறும்படி எனக்கு வறுமை வரட்டும். அப்போது என்ன தெரிகின்றது என்றால், ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடன் நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைகள் என் நிலவரை என்று கூறு வைத்தார். ஆக பொய்யறியா புலவர் போற்ற வாழ வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர்கள் நம்முடைய மன்னவர்கள். புகழுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். வழியோடு வருவது உலக ஆட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புகழியனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரிதும் கொள்ளவர். புறநானூறு பாடல் 182. என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒரு MLC பதவி, ஒரு ராஜாங்க அந்தஸ்து என்று கூடி ஈன வாழ்க்கை வாழ மாட்டார். மாரோக்கத்து நப்பதலையார் என்று ஒரு புலவர். இந்த புலவர் மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணனான் திருக்கிள்ளியின் புகழை பாடும்போது, பொய்யானாவின் கபிலன் பாடிய பெருமை உன் பெருமை, கபிலன் அல்லவா உன்னை பாடியிருக்கின்றான், அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அல்லவா நீ, பொய்யானாவின் கபிலன் பாடிய பெருமை. ஆக இந்த புகழே உண்மையிலே கீர்த்தி என்று பேசப்படும். இதை மெய்கீர்த்தி என்று சொல்லுவோம். இன்று நீங்கள் சுவரிலே பெரிய பெரிய சுவரத்திகளை பார்க்கிறீர்கள். அந்த சுவரத்திகளிலே காண்பதெல்லாம் பொய்கீர்த்தி, உண்மைக்கும் அவற்றிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு பைசா தர்மம் செய்துவிட்டு 1,000 ரூபாய் செலவிலே அதை விளம்பரப்படுத்துவார்கள். மேலும் 1,000 செலவிட்டு தங்களுடைய பழிகளை மறைக்க பார்ப்பார்கள். நம் திருவுடை மன்னர்கள் பெற்றது மெய்கீர்த்தி. உலகம் உள்ள அளவும் இது போற்றப்படும். இவர்கள் வீரமும் தீரமும் எல்லையற்றன. ஒரு சின்ன பிரச்சனையை சொல்றேன். இன்றுள்ள ஸ்ரீலங்கா இலங்கை நிலையை நாம் அறிவோம். இந்த விஷயத்திலே நம் அரசு செய்வது என்ன? ஆன்மீகம் அரசும் கடக்கணுமா? அதுக்காக சொல்லல. அது சரி, அரசு என்கின்றவுமே அதன் பொருள் என்ன ஐயா? அரசன் இருந்தால் அல்லவா அரசு இருக்க முடியும். அரசன் இல்லை என்ற பொழுது அரசு என்று ஏன் சொல்கிறாய்? அரசன் ஆண்டால் அதை அரசு என்று சொல், இல்லை என்றால் ஏதோ ஆட்சி என்று சொல், வேறு பெயரை சொல், அரசு என்று சொல்லாதே. அரசு கட்டிலே ஏறுவதற்கு முன்னால் அரசனுக்கு எவ்வளவு பயிற்சி தேவைப்பட்டது தெரியுமா? கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும். பழைய காலத்திலே யானையேற்றம் குதிரையேற்றம் என்று சொல்லுவார்கள். அவற்றிலே அவன் சிறந்து விளங்க வேண்டும், ஒற்றாடத் தெரிய வேண்டும், சகலகலா வல்லவனாக இருக்க வேண்டும், அனைத்திற்கும் மேலாக காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். ஒரு பசுமாடு சென்று ஆராய்ச்சி மணியை கெந்தினால் ஓடி வர வேண்டும். மந்திரி எங்க இருக்கார் தெரியாது, பார்க்க முடியுமா தெரியாது, என்ன சங்கதி யாரும் பார்க்க முடியாது, கிட்ட நிற்க முடியாது. 1,000 பேர் காத்திருக்கிறார்கள், எங்கோ ரயில போறாரு. பேராண்மையும் வீரமும் வேண்டும். இதெல்லாம் பழைய காலத்தில் நம்முடைய சான்றோர்கள் சொன்ன செய்தி. இலங்கைக்கு வரும் அச்சு நாட்டின் அரசனாகிய வீரசலாமேகன் என்பவன் இலங்கை மீது மோகம் கொண்டு தன் நாட்டை விட்டுவிட்டு அந்த நாட்டையே தன்னுடைய நாடாக கொண்டு அங்கே மணிமுடி சூடிக்கொண்டான். அப்போது ராஜாதிராஜன் ஆண்டு வந்த காலம். இந்த ராஜாதிராஜன் என்ன சுண்டைக்காய் என்று பேசினான். அவன் தாயும் அவனோடு சேர்ந்து கொண்டு இந்த தமிழ் வீரனை அவளும் பழித்தாள். இந்த முதலாம் ராஜாதிராஜன் அவன் மீது போர் தொடுத்தான். இந்த வீரசலாமேகன் என்ற சிங்களத்து அரசன் ஓடி போனான். இந்த முதலாம் ராஜாதிராஜன் என்ன செய்தான் என்றால், சூர்பனகிக்கு இளைய பெருமாள் செய்த அந்த சம்ஸ்காரத்திலே ஒரு சின்ன சம்ஸ்காரம் மூக்கறுப்பு என்பதை லேசாக செய்தான். ஆஹா, இப்போது இவனை பிடித்து கட்டுகின்றேன் என்று ஓடி வந்தான். அங்கு அவமானம் நீங்குவதற்காக மீண்டும் வந்து வாழ் தொழில் புரிந்து வெண்கலத்து உலர்ந்த அச்சிங்களத்து அரசன் பொன்னணி முடியும் நம்முடைய அரசன் கடந்தான். இப்படி சிங்கள அரசனுக்கு பாடம் கற்பித்தான். தமிழரசு செயல்பட்ட இந்த நிலையிலே முதலாம் ராஜராஜனின் மெய்கீர்த்தியில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அரசர் தனக்கென வாழவில்லை, சிங்களத்தான் பழித்தான் என்றால் இங்கிருந்து கொண்டு அட்டை கத்தியை சுழற்றவில்லை, வீரத்தை செயலிலே காட்டினார்கள். வீரம், தீரம், ஒழுக்கம், நேர்மை, மான உணர்ச்சி, தெய்வபக்தி, பெரியாரை போற்றல் ஆகிய இதையெல்லாம் அவர் கட்டி காத்தார்கள். குடிமக்களை காப்பது மன்னரின் தலையாய கடமை என்று எண்ணினார்கள். அருமந்த அரசாட்சி ஐதோம செய்தோகான் என்று சொல்லுவார் தெய்வ சேர்க்கிழார். பழைய அரசியலோடு ஆன்மீகமும் புரிந்திருந்தது. இப்பொழுது அரசனும் இல்லை, அரசும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை என்பதை நம்மை காக்கட்டும் என்று சொல்லி அமைகிறேன்.